இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மகிழ்ச்சியின் அளவு பத்தி பேசிட்டு இருக்கோம். சில சமயம் ஜாஸ்தி ஆகுது, சில சமயம் கம்மி ஆகுது அப்படின்னு. மகிழ்ச்சியா தொடர்ந்து இருக்கணும்னா ரொம்ப எளிமையான விஷயம், மனசு என்னைக்கும் ஸ்டேபிள், அதாவது ஒரே நிலையில இருப்பது. இதுதான் இப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இத பத்தி பேச வந்திருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லைன்னுதான். ஆனா நம்ம தான் கடைசியில சொல்றோம் இது உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. இன்னைக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நிறைய நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை பத்தி பேசணும், நம்ம நம்பிக்கை முறைய பத்தி பேசணும், நேத்து வந்து எதிர்பார்ப்புகளை பத்தி பேசணும். எல்லாமே எங்களுக்குள்ள நடக்கிறது தான். இந்த நிகழ்ச்சியே அதான எல்லாருக்குள்ள நடக்கிற விஷயத்த பத்தி தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப இத பத்தி தொடர்ந்து பேசுவோம்.
எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகமே, உலகம்னு எடுத்துட்டா என்ன சுத்தி இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகமே நான் நினைக்கிறபடி போகணும். நான் நினைக்கிறபடிதான் அவங்க எல்லாருமே பேசணும். நான் நினைக்கிறபடிதான் எல்லா செயல்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை என்பது. சோ இந்த ஒரு நம்பிக்கையினோட தான் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த நம்பிக்கையினுடைய ஆதாரத்துல எது ஒன்று நடக்கலையோ நமக்கு ஏமாற்றம் என்பது ஏற்படுகிறது. உடனே நம்முடைய மகிழ்ச்சியினுடைய அளவு என்பது கீழே போயிடுது. நாம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு, டெய்லி 24 மணி நேரமும் தண்ணி வருது வீட்டுல. ஏதோ ஒரு நாள் குழாயை திறந்தா தண்ணி வரல. அப்ப என்ன ஆயிடுது, உடனே நமக்கு இரிட்டேஷன் வந்துடுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, சே ஏன் இப்போ தண்ணி வரல அப்படின்னு தோணுது. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி வராதுன்னு நம்ம எதிர்பார்க்கல, ஆனா என்னைக்குமே வந்துட்டு இருந்த அந்த தண்ணி இன்னைக்கே வரல. இப்போ எனக்கு இதுதான் பிரச்சனை இல்லையா, இதனால என்னுடைய மனதினுடைய நிலை என்பது குறைஞ்சிடுது. சோ இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது இப்படிதான் நாம வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்கின்ற முறையை நாம வச்சிட்டு இருக்கோம். இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படின்னு நாம வச்சிட்டு இருக்கோம். சோ இதன்படி நாம போகிறப்போ இதனுடைய ஆதாரத்துல நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படியெல்லாம் யாருடைய வாழ்க்கையில இல்லையோ, யாரெல்லாம் வாழலையோ, அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா இது சரியில்லை. எப்போ அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ள வருதோ அந்த உணர்வு நம்முடைய மகிழ்ச்சியை கீழே கொண்டு வந்துடும்.
எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா அதையும் தாண்டி இந்த சமுதாயத்தினுடைய கண்ணோட்டத்துல அது விதிக்கப்பட்டது, எழுதப்பட்டது, அந்த வழியை வந்து பின்பற்றி நான் போகணும்.
எங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க?
இல்ல, நான் அததான் உங்ககிட்ட கேக்குறேன்.
ஓகே, இப்போ சரி தவறு இதுதான் வாழ்கின்ற முறை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாறுகிற விஷயம். அதாவது எனக்கு எது சரியோ அது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு, எங்கேயாவது நான் போகணும், இந்த சமயத்துக்கு நான் வரணும் அப்படின்னா என்னுடைய பழக்கம் வந்து அதுக்கு 5 நிமிடத்துக்கு முன்னாடி அங்க போயிடணும். அதுதான் நான் நம்புகிற விஷயம், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒழுங்கு அப்படின்னு. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் 5-10 நிமிஷம் லேட்டா போனா என்ன, அதனால ஒன்னும் ஆயிடாது, ஒரு நாள் லேட்டா போலாம், ஒரு நாள் சீக்கிரமா போலாம், அதுதான் நீங்க நம்புகிற விஷயம், அதுதான் நீங்கள் பின்பற்றுகிற முறை. இதுல சரியோ தவறோ அப்படி கிடையாது. யாருக்கு எது கம்ஃபர்டபுள்னு ஃபீல் பண்றோமோ அதை நாம செஞ்சிட்டு இருக்கோம்.
அப்படி பாத்தீங்கன்னா சமுதாயத்துல எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான வாழ்கின்ற முறை அப்படின்றது இருக்குமா?
நம்முடைய வாழ்கின்ற முறை அப்படின்றது வந்து எதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா, நாம் எந்த நாட்டில் இருக்கோம், எந்த கலாச்சாரத்தில் இருக்கோம் இல்லையா, எந்த காஸ்டில் இருக்கோம், எந்த குடும்பத்தில் இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களினுடைய தாக்கம் தான் நம்முடைய வாழ்கின்ற முறை அப்படின்றதுல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரே கோட் ஆஃப் கண்டக்ட் தான் பின்பற்றுகிறார்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நீங்க வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, இல்ல இந்தியா அப்படின்னு கூட இல்லை. அதாவது ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, 4 பேர் இருக்கிற குடும்பத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்கள கூட அவங்களுடைய வாழ்கின்ற முறை என்பது ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிலீஃப்ல இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அதனுடைய அடிப்படையில தான் அவங்க வந்து சரியா தவறா அப்படின்றத நிர்ணயம் செய்வாங்க. அதனுடைய அடிப்படையில தான் அவங்க வாழ்வாங்க.
நிச்சயமா குணங்களே வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் போது வாழ்கின்ற முறை அப்படின்றதும் வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள், நம்ம பெற்றோர்கள் அவங்கள பார்த்துதானே நம்ம வந்து அந்த வாழ்கின்ற முறைகள் இந்த எல்லா விஷயமே நம்ம அவங்க கிட்ட இருந்து தானே கத்துப்போம்.
நம்ம கத்துக்கிட்டது இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது, அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து நம்மளுடைய எண்ணங்கள்னு எடுத்துட்டா, நான் எப்படி சிந்திக்கிறேனோ அதே மாதிரி மற்றவர்களும் சிந்திக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருடைய எண்ணமும் வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லையா. சோ அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடந்த எபிசோட்ஸ்ல எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு சரின்னு படலன்னாலும் உங்களை நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இதை செய்யறேன், அப்பதான் என்னுடைய மனநிலை என்பது கீழே வந்துடுது. சோ என்னுடைய எண்ணம் என்பது சரியா இருக்கணும், அதனுடைய அடிப்படையில உணர்வு, அதுக்கப்புறமா ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி தான் வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. இப்ப என்னுடைய எண்ணம் சிந்திக்கிற விதம் என்பது வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய எண்ணமும் சிந்திக்கும் விதம் என்பது வேறு மாதிரி இருக்கும். ஆனா நான் எப்படி சொல்ல முடியும் என்ன மாதிரியான எண்ணம் தான் நீங்களும் உருவாக்கணும் அப்படின்றது சாத்தியம் இல்லை இல்லையா. அப்போ எதிர்பார்ப்பு அப்படின்றது என்னன்னா, இதனுடைய ஆதாரத்துல தான் இருக்கு. நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி நீங்க நினைக்கணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை போகும்பொழுதுதான் ஏமாற்றம் என்பது வருகிறது.
இப்போ எதிர்பார்த்தாலும் அது ஒரு பிரச்சனையா ஆயிடுது இல்லையா.
ஆனா வேற வழி இல்லை இல்லையா, நாம வந்து இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது நாம எதிர்பார்க்கிற மாதிரியே அவங்க இருக்கணும் அப்படின்றது முடியாத பட்சத்துல நாம நிச்சயமா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நம்மை தயார் செஞ்சுக்கணும்.
இப்ப குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் நம்ம அந்த வாழ்கின்ற முறை, இப்ப யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா.
பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையிலானாலும் சரி, ஆசிரியர் மாணவனுக்கு இடையிலானாலும் சரி, எதிர்பார்ப்பு என்பது திணிக்கப்படக்கூடாது. இது சரி என்று சொல்லுகிறோம், அதை சொல்றதை பக்குவமாக எடுத்து சொல்றோம், அதை அவங்க ஏற்றுக்கொள்கிற வகையில சொல்லணும். ஏன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முழு மனதோட எதையுமே அவங்க செய்வாங்க. உதாரணத்துக்கு குழந்தைங்க கிட்ட வந்து 90% மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாம நம்முடைய எதிர்பார்ப்பை வைக்கிறோம். ஆனா அந்த குழந்தை 90% மார்க் வாங்கல, அதுக்காக நாம ஏமாற்றம் அடைறோம், நமக்குள்ள வருத்தம் ஏற்படுது, அதனுடைய பிரதிபலிப்பா அந்த குழந்தையை திட்டுறோம், அந்த குழந்தைய வேதனைக்கு உள்ளாக்குறோம். சோ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம எதிர்பார்க்கிற விஷயங்களை அவர்கள் செய்யக்கூடாது என்பது ஒரு நோக்கம் இருக்காது. ஆனா அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா. சோ அதையும் நாம புரிஞ்சுக்கணும். சோ நாம திணிக்கிறதுனால என்ன ஆகுது, அதை ஃபோர்ஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நாம வருத்தம், வேதனை, வலி அப்படின்ற ஒரு உணர்வை தான் கொடுக்கறோம்.
இப்படி நடக்கிறதால பாவம் அந்த குழந்தைங்க வந்து மன உளைச்சலுக்கு தான் ஆளாகிறாங்க.
நம்முடைய எதிர்பார்ப்புகளை வந்து மற்றவர்கள் நிறைவேற்றல அப்படின்னு நாம ஃபீல் பண்றோம், அதற்காக நாம ஏமாற்றம் அடைறோம் இல்லையா. பல சமயங்கள்ல நாம இப்படி எல்லாம் நடந்துக்கணும், இப்படி எல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு நாமே வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல அந்த எதிர்பார்ப்புகளை நம்மால் நிறைவேற்ற முடிவதில்லை இல்லையா. அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்றோம், ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனா மற்றவர்களுடைய அந்த விஷயம் மட்டும் நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கு.
நாட்டுல சில சட்ட திட்டங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒரு விதி. அதே மாதிரி வீட்லயும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கதான் செய்யுது. அப்படின்ற பட்சத்துல நம்ம கண்டிப்பா அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லையா.
நாட்டு விட்டுடுங்க, வீட்டுல இருக்கிற அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் சட்ட திட்டங்களை பத்தி பேசும்பொழுது, எந்த ஒரு சட்ட திட்டமா இருந்தாலும் எல்லாருடைய சம்மதத்தோடு இருக்கும் பொழுதுதான் எல்லாருமே அதை பின்பற்றுவாங்க முழு மனதோட. இப்ப உதாரணத்துக்கு வந்து டிவி பார்க்க கூடாது, எல்லாருமே 2 ஹவர் வரைக்கும் தான் டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளை மட்டும்தான் அதுக்காக நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். ஓகே, 2 ஹவர் டிவி பார்த்தாச்சு, நீங்க போய் இப்ப படிங்க, இதுக்கு மேல நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வந்தன்னா அந்த வீட்டினுடைய தலைவன் என்ன பண்றேன் அப்படின்னா, ரிமோட்டை கையில வச்சுட்டு எப்பவுமே டிவி ஓடிட்டு இருக்கோம், அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். அது ஒண்ணு
லேட் நைட் வரைக்கும் பார்த்துட்டு
இருப்பேன். இன்னொன்னு குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும், சீக்கிரமா தூங்கணும், சீக்கிரமா எழுந்திரிக்கணும், அதையெல்லாம் சொல்றோம். ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு சில சமயத்துல வந்து 12 மணி 1 மணிக்கு தூங்குவோம், காலையில லேட்டா எந்திரிப்போம். சோ எந்த விதமான ஒரு சட்ட திட்டமாக இருந்தாலும் அது மற்றவர்கள் மேல திணிக்கப்படும் பொழுது அதை வந்து யாருமே வந்து முழு மனதோட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குழந்தைங்க அப்படின்றதுனால நாம உரிமையோட அத்தாரிட்டியோட சொல்றோம், ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், என்னுடைய பேரண்ட்ஸ்க்காக நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு, என்னுடைய அப்பா அம்மாவை நான் திருப்திப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப எந்த மாதிரியான ஒரு உணர்வு என்பது ஏற்படும்,
ஃப்ரஸ்ட்ரேஷன்
ஏற்படும். சோ அந்த உறவு என்பது எப்படி இருக்கும்,
சுமூகமா இருக்கு
இருக்காது. இன்னொன்னு வந்து நாம எத்தனை நேரம் வீட்டுல இருக்கோம் சொல்லுங்க,
கொஞ்ச நேரம் தான் இருக்கும்.
சோ நாம இல்லாதப்ப கூட அவங்க பாக்கலாம் இல்லையா?
ஆமா கண்டிப்பா.
சோ நாம இருக்கிறப்ப வந்து 2 மணி நேரம் பாத்துட்டு, நாம இல்லாதப்பவும் அவங்க 2 மணி நேரமும் எப்பொழுதுமே கூட பாக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்கள வந்து தேவையே இல்லாம பொய் சொல்றதுக்கு கூட நாம காரணமா ஆயிடுறோம். இது மாதிரி சட்டத்திட்டங்களை நாம உருவாக்கும் பொழுது முக்கியமா குழந்தைகளா இருந்தா கூட எல்லாரையுமே வந்து உட்கார வச்சு இதெல்லாம் நாம செய்யணும், ஒவ்வொருத்தருக்குமே வந்து என்ன ஒரு ஃபீலிங் உணர்வு ஏற்படும் அப்படின்னா, இது நான் உருவாக்குன ஒரு சட்டம், இதை நான் தான் நிச்சயமா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நிச்சயமா எல்லாருமே வந்து அதை கடைபிடிப்பாங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களை பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அது சரின்னு பட்டுடுச்சுன்னா அவங்க தான் அதை முதல்ல செய்வாங்க. அதனாலதான் இன்றைக்கு நிறைய விஷயங்கள், இந்த குப்பை போடுறதா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதா இருந்தாலும் சரி, ஸ்கூல்லயே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணும்னா, இது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு உணர்வு வரும் பொழுது அதை நிச்சயமாக பின்பற்றும். மற்றவர்களுக்காக செய்யாது, தனக்காக செய்யும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும், இது நான் உருவாக்குன ஒரு
விஷயம்
அப்படின்னு.
நான் வந்து ஒரு பாஸாவோ ஒரு அதிகாரபூர்வமான ஒரு உணர்வோட நான் சொன்னேன்னா நிச்சயமா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் கடைபிடிச்சு அவங்களுக்குள்ள ஒருத்தரா நான் கலந்து நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாதான் வந்து அது அவங்க ஏற்றுக்கும்படி இருக்கும்.
குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அது 2 வயசு 3 வயசு குழந்தைகளா இருந்தா கூட நாம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதை வந்து நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதாவது அதனுடைய அளவுல வந்து நாம சொல்லணும், அதை அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. நாம எதையுமே புரிய வைக்காம இது தவறு இது செய்யக்கூடாது அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இது தவறு கிடையாது, நாம தான் தவறுன்னு நினைக்கிறோம், அதனால செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். எதனால தவறு அப்படின்றத நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. எந்த வயது குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, வெளியில ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பள்ளிக்கூடத்துல இருந்தாலும் சரி, அதிகமான எக்ஸ்போஷர் என்பது இருக்கு. சோ அவங்களுக்கே வந்து பல விதமான தகவல்கள் இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. இப்ப நாம இது சரி இது தவறு அப்படின்னு புரிய வைக்காம இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு முன்னால அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆனா வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் பொழுதோ இல்ல வேற எங்கேயாவதோ அந்த தவறை நிச்சயமா செய்வாங்க. அதை செஞ்சுட்டு செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துக்கிறாங்க அப்படின்னா கூட நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு போகாத, கம்ப்யூட்டர்ல வந்து இதை செய்யாத, அதை மட்டும் தான் சொல்லுவோமே தவிர, நம்மால வந்து அவங்க கம்ப்யூட்டர்ல இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க கூடயே உட்கார்ந்துக்க முடியாது, அவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. குழந்தைகள் எப்பவுமே அப்படின்னா அனைவருமே வந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஈக்குவலா பேசணும், அதை வந்து அவங்க அதிகமா விரும்புவாங்க. சோ அவங்களையும் ஒரு அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்களுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு புரிகிற பாஷையில புரிகிற வழியில அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், எதனால் இது தவறு, எதனால் இது சரி, எது வாழ்கின்ற முறை, எது ஒழுங்கு, எது சட்டதிட்டம் அப்படின்றதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறமா நம்முடைய அந்த கோட் ஆஃப் கண்டக்ட், நம்முடைய வாழும் முறை அப்படின்ற விஷயம் அவங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்ட்ல தானாகவே சேர்ந்துடும். ஒன்ஸ் அவங்களுடைய கோட் ஆஃப் கண்டக்ட்ல வந்துடுச்சு, அவங்க நினைக்கிற விதத்துல வந்து இதுதான் சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா நாம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, அவங்களே அவங்கள பாத்துக்குவாங்க.
எப்போ அந்த குழந்தை இதுதான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்றத அதுக்கு புரிய வச்சு அது எப்போ அதை ஏற்றுக்க ஆரம்பிக்குதோ அங்கேயே என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்றது பூர்த்தி அடைஞ்சிடுது.
உங்களுடைய எதிர்பார்ப்பு இது கிடையாது, எப்போ அதை நான் ஏத்துக்கிறேனோ, இது இந்த கோட் ஆஃப் கண்டக்ட், இந்த வாழும் முறை என்பது என்னுடையதா ஆயிடுது. அப்போ என்ன ஆகும்னா நான் மிகவும் கவனத்தோட செயல்படுவேன். ஏன்னா இது என்னுடைய விதி, இது என்னுடைய வாழ்க்கையின் வாழும் முறை, அதை நான் எடுத்துக்குவேன். இதற்கப்புறமா நான் செய்யும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புக்காக நான் செய்யல, இதை நான் செய்வது எனக்கு பிடிச்சிருக்கிறது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் செய்யும் பொழுது அந்த பர்ஃபார்மன்ஸ், அதை செய்கின்ற விதம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல ஆஸ் அ பேரண்ட், ஒரு பெற்றோரா இருந்து நம்முடைய கடமையை முடிச்சிடணும், என்னுடைய குழந்தைய ஒரு சரியான வழிய காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடைய நம்முடைய எதிர்பார்ப்புகளோட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதுதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும், இதுதான் நல்லது அப்படின்னு சொல்றோமே தவிர, நாம அவங்களுக்கு பக்குவமாக எதையும் சொல்லி புரிய வைக்க வைத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது இல்லை. அப்ப அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, ஹாஃப் ஹார்ட்டடோட முழு திருப்தி இல்லாம தான் அது செய்யறாங்க. இப்ப மற்றவர்கள்கிட்ட நாம எதிர்பார்க்கறது இருக்கட்டும், நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது என்ன? என்னுடைய இந்த லிஸ்ட் எதிர்பார்ப்புகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுப்போம். அந்த லிஸ்ட்ல முதலாக நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, எப்பொழுதுமே என்னுடைய மனநிலை என்பது ஒரே சீராக இருக்க வேண்டும், என்னுடைய மகிழ்ச்சியின் அளவு என்பது ஸ்டேபிளாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை முதல்ல வைங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றமாக மாறாமல் அதுல உங்களுடைய கவனம் முழுவதும் வைங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்மை சுற்றி எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும், எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன், என்னுடைய மகிழ்ச்சியின் அளவு என்பது பாதிக்கப்படாது. ஆனா நம்முடைய லிஸ்ட்ல என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் அடுத்தவர்களுக்கு என்ன சொல்கிறோம், அடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறோம், அவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பது என்ன, அதுதான் முதல்ல வச்சிருக்கோம். அதனால அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போல நடக்காமல் போகும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சி கீழே போகுது. இப்போ மற்றவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை, இருக்க வைக்கலாம் ஆனா இப்போ இல்லை. ஆனா என்னுடைய மனம் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க முடியும் இல்லையா? சோ என்னுடைய மனதினுடைய நிலை இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏன் நம்ம லிஸ்ட்ல முதல்ல வைக்க கூடாது?
ஏன்னா அதுக்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல.
சோ இப்போ நம்முடைய கவனம் முழுவதும் நம்ம மேல இருக்கணும். இந்த லிஸ்ட்ல முதல்ல என்ன இருக்குன்னா, நான் அமைதியாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்,
என்னோட மனநிலை ஒரே ஸ்டேபிளா இருக்கணும்.
இப்போ நம்முடைய நம்பிக்கைகளை அப்படியே மாத்துங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் யார்கிட்டயும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், அவர்களை அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன், அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி நாம் இது சரி என்று நினைச்சு அதை சொல்றோம் செய்யறோம்னா கூட அவர்கள் அதை செய்யவில்லை என்றாலும் அதையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அந்த எதிர்பார்ப்புல வந்து நமக்கு ஏமாற்றம் என்பது ஏற்படாது அப்படின்னு நாம சொல்லிக்கிறோம். சோ இந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுத்து நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் என்னுடைய மனதினுடைய நிலை என்பது ஒரு சீராக இருக்கும்.
சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து மனசு உடைஞ்சிடுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோபம் வருது. இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல கூட நீங்க சொன்னீங்க, குழா திறக்கிறோம், தண்ணி வந்துட்டு இருக்கு, திடீர்னு அதை நின்றுச்சு அப்படின்னா கூட அதுக்கு கூட ஒரு கோபம், அதுக்கு ஒரு இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன். ரொம்ப ஈஸியா நமக்குள்ள வர்றது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தான். இதைதான் நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கே சிஸ்டர் நமக்கு மாறுறதுக்கு.
ஆனாலும் அதை நாம முயற்சி செய்யணும். ஏன்னா நமக்கு எது முக்கியம், எண்ட் ஆஃப் த டே நாம மகிழ்ச்சியாக இருக்கணும், அதை நாம அச்சீவ் செய்யறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கு இல்லையா? நாம மற்றவர்களுக்கு எதையோ செய்யறோம் இல்லையா, அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை சரிவர செய்யணும், அந்த குழந்தைகளுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், அதனுடைய நோக்கம் கூட என்ன அப்படின்னா, நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்க ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா என்னுடைய மகிழ்ச்சி நிலை என்பது குறைஞ்சிடும். இது எல்லாத்தையுமே தெளிவோட நாமும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் புரிய வைத்து செய்யறது தான் ஒரு சரியான வழி அப்படின்னு சொல்லுவோம்.
நோக்கம் என்பது ஒண்ணுதான், நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுதான். ஆனா அதுக்கான முயற்சி எடுக்கிறோன்னு சொல்றோம், அதை வெளியே எங்கெங்கயோ தேடுறோம். நான் வந்து மகிழ்ச்சியா தான் இருப்பேன், நான் அமைதியா இருப்பேன், இன்னைக்கும் என் மனநிலை ஒரே சீரா இருக்கும் அப்படின்ற முயற்சி நம்ம எடுக்கிறது இல்ல, அதுக்கான முயற்சியும் நம்ம கையில தான் இருக்கு.
ஒரு சில சமயத்துல பார்த்தோம்னா சிலர் வந்து மிகவும் நேர்மையாவும் நாணயமாவும் இருப்பாங்க, அது வந்து அவங்களுடைய நற்பண்புகள், அப்படிதான் அவங்க வேலை செய்வாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எங்க போனாலும் வந்து தான் நேர்மையும் நாணயமா இருக்கிற மாதிரியே அடுத்தவங்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, மற்றவர்கள் அந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ஆயிடும், டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், ஏமாற்றம் வரும், அவங்க மனவேதனை அடைவாங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் நமக்கு வந்து ஒரு எதிர்மறை உணர்வை தருது. ஏன், என்கிட்ட இருக்கிற நேர்மையும் நாணயமும் இருக்கு, அதை நான் செய்யறேன், அது எனக்காகத்தான், மற்றவர்களுக்காக இல்லை. இதுதான் சரி, இதுதான் நேர்மை, இதுதான் நாணயம் என்று நான் நினைக்கிறேன், அதை நான் ஃபாலோ பண்றேன். இதே மாதிரி வேற யாராவது செய்யலை அப்படின்னா உடனே நான் என்ன ஆகிறேன், ஹர்ட் ஆயிடுறேன் இல்லையா. அப்போ என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தை நான் பார்க்கணும், என்னுடைய நம்பிக்கையை நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து அதுக்கு பின்னாடி என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நாம செக் பண்ணணும். என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, நான் எதை நம்புகிறேனோ அதையே அவங்களும் நம்பணும், நான் எப்படி இருக்கேனோ அதையே அவங்களும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அது தவறாயிடும் இல்லையா. ஸோ என்னுடைய நாணயம், என்னுடைய நேர்மை, நான் வேலை செய்கிற விதம் எல்லாமே எனக்காக மட்டும்தான், என்னுடைய வாழ்க்கையில நான் சரியாக இருப்பதற்காக மட்டும்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நம்முடைய மனநிலையில எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. இப்ப ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, சீனியர் இருப்பாங்க, அவங்க கீழே பல ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அவங்க எல்லாருமே சேர்ந்து வேலை பண்றாங்க. ஒரு சில சமயத்துல வந்து அந்த சீனியருக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, என்கிட்ட ஒரு திறமை இருக்கு, அதனாலதான் நான் வந்து டீம் லீடரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்குவாங்க. அப்போ மத்தவங்களுக்கு எந்த விதமான சக்தியை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற திறமை அவங்க கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேலை, அவங்க எடுத்திருக்கிற வேலை அப்படின்றது வந்து நிச்சயமா சரியாக ஒரு சரியான நோக்கத்தோட போகாது.
நிச்சயமா அப்படி பார்த்தா கூட ஒரு டீம் இருக்கு, ஒரு 10-30 பேர் ஒரு வேலை டீமா எடுத்து பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒருத்தருடைய நோக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த ஒரே நோக்கம் என்னன்னா, நம்ம எடுத்துக்கிட்ட வேலை சிறப்பா செம்மையா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் இருந்தா தான் அந்த வேலையில வந்து அவங்க வெற்றி அப்படின்றத நிச்சயமா வந்து பார்க்க முடியும்.
ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறன் இருக்கும், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அவங்களுடைய பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே வந்து ஆஸ் அ சீனியர், ஆஸ் அ டீம் லீடர் நான் என்ன செய்யணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷனை, இந்த ஒரு நோக்கத்தை வந்து, இந்த வெற்றியை வந்து, எல்லோருடைய வெற்றி அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, அவரவர்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமையை உபயோகப்படுத்தி எல்லாருமே வந்து அந்த நோக்கம் வெற்றி அடைவதற்காக நிச்சயமா வேலை செய்வாங்க இல்லையா. சோ என்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படின்றதுதான் வந்து நிச்சயமா முதலிடத்துல நாம வைக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய மகிழ்ச்சி என்பது ஒரே நிலையாக இருக்கும். ரெண்டாவது வந்து, மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் நான் அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையா. அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும். அந்த நல்ல எண்ணத்தோடு நான் வந்து அவங்களுக்கு மறுபடியும் நாம சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு நாள் அவர்கள் நாம் சொல்வதை கேட்பார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம அவங்கள ரிஜெக்ட் செய்யல, உங்களால செய்ய முடியாது, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க நடக்க மாட்டீங்க அப்படின்ற ரிஜெக்ஷன் செய்யல. எது நமக்கு சரி என்று படுகிறதோ, எது அவர்களுக்கு சரி என்று படுகிறதோ, அதை மறுபடியும் நாம சொல்லிக்கிட்டே போறோம். நாம அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அவங்களுடைய நிறை குறைகளோடு அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு உணர்வு தான் அவங்களை பலப்படுத்தும். ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எதுவும் நினைக்க போறதில்ல அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு தான் நாம் சொல்வதை அவர்களால் செய்ய வைக்கும், நாம் சொல்வதை அவர்களால் கேட்க வைக்கும். ஸோ அதை நாம முதல்ல செய்யணும், அவர்களை சக்திசாலி ஆக்கணும், அவர்களை பலம் மிகுந்தவர்களா ஆக்கணும். நாம என்ன சொல்கிறோமோ அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான சக்தியை நாம கொடுக்கணும். அதற்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நாம திரும்பவும் சொல்லணும், அவங்கள புரிய வைக்கணும். ஆனா நிச்சயமா நாம அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது,
அதுக்கான முயற்சியை தான் நாம
எடுக்கணும்.
ரொம்ப வண்டர்ஃபுல் சிஸ்டர். முதல்ல நம்ம மனசு வந்து ஒரே நிலையில இருக்கணும்னு சொன்னீங்க. மகிழ்ச்சி தான் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த மகிழ்ச்சி அப்படின்றது எப்படி நான் எப்பவுமே தக்க வச்சுக்க முடியும் என்கிட்டயே அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் மனசு வந்து ஒரே நிலையில இருக்கணும். இதுக்கு முதல்ல நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தான் நீங்க இன்னைக்கு சொன்னீங்க. எத்தனையோ எதிர்பார்ப்புகள், எத்தனையோ விஷயத்த வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்ல நான் எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்றது வெளியில நம்ம சொல்ற விஷயம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எவ்வளவு விஷயம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது நமக்கே புரிய வரும். இன்னைக்கு இந்த எதிர்பார்ப்பு லிஸ்ட்ல நான் முதல்ல சேர்க்க போறது என்னன்னா, என் மனச இன்னைக்கும் ஒரே நிலையில நான் வச்சுக்க போறேன். அதுதான் மகிழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம் அப்படின்றத எங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, நம்ம இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை, தப்பு கிடையாது. இதே எதிர்பார்ப்ப நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாமே. தினமும் காலையில எழுந்து என் மனச நான் ஒரே நிலையில வச்சுக்க போறேன், ஒரே நிலையில வச்சுக்கிட்டாதான் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்ப நம்ம ஏன் கடைபிடிக்க கூடாது? நிச்சயமா நம்ம கடைபிடிப்போம். உங்க கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். எங்களை தொலைபேசி மூலமாவோ இல்ல இமெயில் மூலமா கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களிடமிருந்து இப்ப விடைபெற வேண்டிய தருணம் வந்தாச்சு. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி